ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 5, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருளினாலும், ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் குருவருளினாலும், சிவஞான சித்தியார் சித்தனை செய்யும் பெரும்பேறு நம் எல்லோருக்கும் இந்த இனிய வேளையிலே வாய்த்துள்ளது. பிற செய்வதற்கரிய இந்த அரிய சிவஞான வேள்வியை செய்வதற்கு குருவருள் பாலித்து அனுமதி மருளாசியும் தந்தருளிய குணம்பட்டி கல்யாணபுரி ஆதீன 57வது அருப்பிடத்தில் இருந்து சிவஞான செங்கோலோச்சம் ஸ்ரீ ஸ்ரீ ராஜசரவண மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் இறைஞ்சி ஏற்றி போற்றி பரவிக்கொண்டு, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிய சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் இறைஞ்சி ஏற்றி, ஆதீன முனிபூங்கவர் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் இறைஞ்சி ஏற்றி கொண்டு, திருவாவடுதுறை ஆதீன 16வது பட்டத்து குருமூர்த்திகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் இறைஞ்சி ஏற்றி, தற்போது ஆதீனத்து 24வது அருப்பீடத்திலே இருந்து சிவஞான சுங்கோலோச்சம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் இறைஞ்சி ஏற்றி கொண்டு, சிவஞான சித்தியார் சிந்தனை செய்வதற்கு முற்படுவோம். இதுகாரும் நம்முடைய சிந்தனை சித்தியாரிலே 4வது சூத்திரம் வரை நிறைவு பெற்றிருக்கின்றது. ஆன்ம இலக்கணத்தினை கூறக்கூடிய 4வது சூத்திரம் சென்ற அமர்வில் நாம சிந்தனை செய்தோம். இன்றைய தினம் பாச இலக்கணத்தை கூறக்கூடிய 5வது சூத்திரம், 5வது சூத்திரம் தான் நாம சிந்திக்க இருக்கு. இப்ப 5வது சூத்திரத்தை சூத்திரத்துக்குள் செல்வதற்கு முன் சிவஞான சுவாமிகள் தோற்றுவாய் அருளி செய்கிறார். எப்படி என்றால், 4வது சூத்திரத்தின் பசு இயல்பு கூறிய ஆசிரியர் அதன் மேல் நின்ற பாசத்தின் இயல்பு கூறுவாராய், அதனை உள்ளடக்கி நிற்கும் திரோதான சக்தியின் இயல்பு 5வது சூத்திரத்தில் கூறுகின்றார். பாசம் அப்படின்னாலே ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூணு தான் நம்ம பாசமா சொல்லுவோம். இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்களினுடைய இலக்கணங்களை நம்ம 2வது சூத்திரத்துல ஏற்கனவே சிந்தித்து விட்டோம். அப்ப இந்த அதனுடைய அதை நிச்சயிக்கும் போது, பாச நிச்சயம் செய்யும் போது அதனுடைய இலக்கணங்களையும் நாம் சிந்தித்து விட்டோம். ஆனா இருவினைனா என்ற இருவினை என்றால் என்ன, ஆணாமலம் ஆணாமலத்தினுடைய தன்மை என்ன, மாயாமலத்தினுடைய தன்மை என்ன, இது எல்லாமே நாம 2வது சூத்திரத்தில் சிந்தித்திருக்கிறோம். இந்த 5வது சூத்திரத்துல நம்ம என்ன சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆணவ கண்ம மாயா மலங், ஆணவத்தை சார்ந்திருக்கிற அந்த உயிரை அந்த மலத்திலிருந்து பிரிக்கும் பொருட்டு கண்ம மாயா மலன்களை ஊட்டி பல்வேறு பிறவிகளை கொடுத்து ஐந்தவத்தையிலே அனுபவத்தை கொடுத்து அதனை செலுத்தக்கூடிய திரோதான சக்தி. முன்னமே நம்ம சிந்தித்தோம், அன்பர்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 5 மலங்கள்ல நம்ம சிந்தித்தோம். பஞ்ச மலங்கள், 3 மலங்கள், 5 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், அதாவது காரணமாயை, மாயை, காரியமாயி, மாயேயம், மாயிலிருந்து விரிந்து வரக்கூடிய தனுகரண பூண போகங்களாதி பொருட்கள் மாயேயம். 5வதாக திரோதான சக்தி. திரோதான சக்திங்கிறது இறைவனுடைய சிற்சக்தி தான். அந்த சக்தியையும் மாயையில ஒன்றாக வைத்தார்கள். ஏன்னா அது மயக்கமும் செய்யும். உயிர்களுக்கு பிறவியை கொடுத்து உயிர்களுடைய அறிவீச்சையை செயல்படுத்த செய்து கர்ம பலன்களை ஈட்டச் செய்து அதனை அனுபவிக்க செய்வதனால அந்த திரோதான சக்திக்கு மறைப்பாற்றல் என்ற பெயர் உண்டு. அதனால பாச இலக்கணத்தை சொல்லும் பொழுது பாசத்தை செலுத்தி உயிர்களுக்கு அனுபவத்தை தரக்கூடிய அந்த சுரதான சக்தியினுடைய இலக்கணத்தை இந்த 5வது சூத்திரத்தில் அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்கின்றார். திரோதான சக்தினா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவசக்தி சிற்சக்தி தான். அந்த திரோதான சக்தி முதல்ல மறைப்பாற்றலாக இருக்கும். எப்போ இந்த உயிருக்கு வந்து மலபரிபாகம் ஏற்பட்டு இருவினை ஒப்பு நிகழ்கிறதோ அப்போ அதுகாலும் மறைப்பு சக்தியாக இருந்த அந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறிவிடும். இதுதான் திரோதான சக்தி. திரோதான சக்தி ஒண்ணுமில்லை, சிவசக்தி தான். முதல் பாடல் பெருமான் சிவாச்சாரிய சுவாமி திருவடிகளை போற்றி பரவிக்கொண்டு முதல் பாடலை சிந்தனை செய்யும். 231வது பாடல், பொறி புலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்தான் அறிந்த ஆன்மாவை அரிதரா அவையே போல. ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் சரிதரும் சிவந்தனாலே அறிந்திடும். சிவனைக்கானா அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பன். பார்த்தீங்களா, இப்ப வந்து பாச இலக்கணம்னு சொல்லி திரோதானத்தை சொல்லும்போது நம்ம முதல்ல யார்த்தான் சொல்லுதோம், சிவசக்தியை தான் சொல்லுதோம். சிவசக்தி தான் திரோதனமாக இருக்கின்றது. இப்ப இந்த பாடலின் வாயிலாக அருள் சிவாச்சாரியர் என்ன கருத்து கூறுகிறார்கள் என்றால், இப்போ ஒரு பொருளை நம்ம உயித்து அறியணும் அப்படின்னா ஐம்பொறிகளின் துணையை கொண்டுதான் ஆன்மா அறிய முடியும். இப்போ ஒரு காட்சியை பார்க்கணும் அப்படின்னா கண் என்ற பொறியின் துணை கொண்டு, ஒளி என்ற சூக்குமபூதமாகிய சூக்குமபூதத்தினுடைய தன்மாத்திரையின் துணையை கொண்டு ஆன்மா அந்த காட்சியை காணும். இப்படிதான் காணும். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும், சுவையா இருந்தாலும் சரி, ஓசை ஒரு ஒளி சுவை நாற்றம், இல்லை எதை உயித்து உணர்ந்தாலும் அந்தந்த கருவிகளை சார்ந்து நின்று ஆன்மா வந்து உயித்து உணர்ந்து அறியும். இப்படி இந்த புருடன்னா இந்த இடத்துல ஆன்மா. இப்படி அறியும் பொழுது தன்னை செலுத்துவது இந்த ஆன்மா என்பதை அந்த கருவிகள் அறியாது. ஏன்னா அது சடப்பொருள். இவர் தான் என்னை வந்து பார்க்க சொல்லி தூண்டுறாரு அப்படின்னு அந்த கண்ணுக்கு தெரியாது. அந்த கண் உயிரினுடைய ஆணையை அப்படியே ஏற்கும். அது அந்த காட்சியை பார்க்கணுமா, இதை பார்க்குறேன். அந்த 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 விஷயத்தை கேட்க, அந்த பாடலை கேட்கணுமா, இந்தா போய் கேட்குறேன். அங்கே செல்லணுமா, இந்த சொல்கிறேன். அந்த புத்தி நிச்சயித்து ஆங்காரம் துணிந்த உடனே உயிரினுடைய ஆணையின் வண்ணம் அந்த கருவிகள் கட்டுப்பட்டு அதனுடைய துணை கொண்டு உயிர் ஒரு விஷயத்தை அறிகிறது. அதான் சொல்றார், பொறி புலன் கரணமெல்லாம் புடனால் அறிந்த ஆன்மாவே அறிதரா அவையே போல. இப்படி நம்மை செலுத்தி அனுபவத்தை பெறக்கூடியது உயிர் என்று எப்படி அந்த கருவிகரணங்கள் அறியாமல் இருக்குமோ, ஏன்னா அது சடப்பொருள். அதாவது சடப்பொருள். ஆனா அதுபோல இந்த உயிரை இயக்கக்கூடிய இறைவனை உயிர் அறிவதில்லை. புரியுதாது? அதாவது ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம், கண்ணின் துணை கொண்டு பார்க்குறோம், கண்ணுக்கு நாம தான் பார்க்குறோம் தெரியாது, அது ஒரு சடப்பொருள். அதுபோல அந்த சடப்பொருள் எப்படி அறிவுடைய பொருளாகிய ஆன்மாவை அறியாமல் இருக்கிறதோ, அதுபோல ஆன்மாவும் பேரறிவுடையவனாகி இறைவனை அறியாமல் இருக்கின்றான். அதாங்க செய்தி. ஆன்மாவோட நிலை இதுதான். ஆன்மாக்கள் அனைத்தும் அவையே போல, ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் சரிதரும் சிவந்தனாலே அறிந்திடும். எல்லா இடத்திலையும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய சிவபெருமான்தான், சிவபெருமானால்தான் எல்லா செய்தியும் அது அறியும். சிவனை காணா, அது சிவபெருமான காணாது, உணராது. எப்படி அந்த ஐம்புரிகள் எப்படி ஆன்மாவை உணராதோ, அதுபோல ஆன்மாவும் சிவத்தை உணராது. அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பான். ரொம்ப சிறப்பு. இது எந்த சமயம் சொல்லாத ஒரு கருத்து. இறைவன் காட்டுவார், இறைவன் நமக்கு எல்லாத்தையும் லோத்த படைச்சார் காட்டுவார் சொல்ற சமயங்கள்லாம் இருக்கு. ஆனா காணும் உபாயத்தை யாரும் சொன்னதில்லை. உயிரே காணும்னு சொல்லிடுவோம். சைவ சமயம்தான் நாம் ஒரு காட்சியை காணும்னா இறைவனும் நம்மோடு சேர்ந்து காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அந்த உண்மையை சொல்கிறது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களில் சொல்லுமே. இன்பு சிவஞான போத சுத்தம். இப்ப நாம ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா சுவாமி நம்மோடு சேர்ந்து பார்க்கணுங்க. சுவாமினா திரோதன சக்தி, அந்த சிற்ற இறைவனுடைய சிவசக்தி நம்மோடே சேர்ந்து அந்த காட்சியை கண்டாதான் நம்ம காண முடியும். நம்ம பார்க்கணும் மட்டும் நினைச்சா முடியாது, சக்தியும் கூட இருந்து செயல்படுத்தினாதான் நம்ம பார்க்க முடியும். இப்ப ஒரு இப்ப சித்தியா இருந்த பாடலை பாடணும் நான் நினைக்கிறேன், என் கூடவே இருந்து சிவசக்தியும் பேசினாதான், எனக்கு உதவி செய்தாதான் பேச முடியும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, சக்தியினுடைய துணை இல்லாமல், சிவசக்தியினுடைய துணை இல்லாமல் உயிரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் சொல்கிறார், அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பன். எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பன். இப்போ நம்ம காரியம் என்ன இருக்கு, நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாமே சுவாமி தான் செய்கிறார். கரைக்கிழமையார் அற்புத திருவந்தாயில் ஒரு அருமையான பாடல் இருக்கா, ஞாபகம் இருக்கா? அறிவானும் தானே. யாருக்காவது மனப்பாடமாக தெரியும் அந்த பாடல், அற்புதமான பாடல் அது. தெரிஞ்சா பாடலாம் அன்பர்கள், அற்புத திருவந்தாதியில் அந்த பாடல். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிசுடற்பார் காற்று ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். அம்மையார் பெயர் காரைக்கலம் என்ன சொல்றாங்க, அறிவானும் தானே, எல்லாத்தையும் அறியக்கூடிய பிறகு அவர் தான், அவர் தான் அறிவார். முதல்ல நம்ம அறிவதுக்கு முன்னாடி அவர் அறிஞ்சாங்க, அவர் அறிவார். அறிந்து நமக்கு அறிவிப்பார், அறிவிப்பான் தானே. அறிவித்ததோடு மட்டுமில்ல, நம்ம அறிவினில் அருளால் மன்னி அவரும் நம்மோடு சேர்ந்து அறிந்தாதான் அடுத்து நம்ம அறிய முடியும். ஒன்று ஒன்றுக்கும் சுவாமி கூடேந்து செய்தாகணும். எப்படி ஒரு 4 வயது குழந்தை பாலபாடம் படிக்கும் பொழுது ஆனா ஆவனான்னு எழுதும்போது அந்த தாயும் அந்த கையினுடைய குழந்தையினுடைய கையை பிடித்து கொண்டே ஊன்னு எழுதுவாங்க இல்லையா? அப்படி பண்ணாதான் குழந்தை எழுத முடியும், குழந்தைக்கு எழுத தெரியாது. அப்படிதான் சுவாமி நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சேவிக்கிறார். அவர் அவர் ஓய்வு எடுக்க போயிட்டாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. நம்மால அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. எந்த பொருள் இந்த உயிர் அறிகிறதோ அந்த பொருளின் இறைவன் அடங்கியிருக்கின்றான். முதல்ல சுவாமி அறிகிறார், அறிவிக்கின்றார், அதுக்கப்புறம் உயிருக்கு உயிரினுடைய அறிவுக்கு அறிவான்னு அங்கே அறிகின்றார். அவர் அறிந்த பிறகுதான் உயிரை அறிய முடிகிறது. அறிகின்ற பொருளாகவும் இறைவன் தான் இருக்கிறார். அதுதான் இந்த பாடலை சொல்றார், அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பன். இது இறைவன் எடுத்துக்கொண்ட ஒரு விரதம். அப்ப இங்க ஒரு சந்தேகம் வரலாம், எல்லாமே சாமி தான் சேவிக்கிறாரு, செய்கிறார், கூட இந்த பண்றாரு அப்படின்னா அப்ப நம்ம பண்ற பாவம்லாம் யார போய் சேரும்? அதுவும் சாமி சீதான் இறைவனை போய் அடையாதா? சாய்மலை பிழைய போட்டுடலாமா? இல்லை இல்லை, அப்படி முடியாது. பயன் யாருக்கு வருதுங்க? ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா அதனுடைய பயனை அனுபவிக்கிறது ஆன்மா. ஒரு நல்ல பாடலை கேட்கணும்னு ஆசைப்படுது இந்த ஆன்மா, பாடலை கேட்குது, அந்த பயனை அனுபவிக்கிறது இறைவனா ஆன்மாவா? அந்த ஆன்மாவினுடைய இச்சையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது இறைவனுடைய கடமை. அவர் எடுத்துக்கொண்ட விரதம் எப்ப முத முதல்ல காரணமாய் காரண சரீரத்தை கொடுத்தாரோ, இந்த உயிருக்கு அறிவு இச்சை செயலை வித்யா தத்துவத்தின் வாயிலாக செயல்படுத்தினாரோ, அப்போ இறைவன் எடுத்துக்கொண்ட சங்கற்பம் இந்த உயிருக்கு கூடவே இருந்து அதனுடைய அறிவு இச்சைக்கு செயலாக இருந்து நாம துணை செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருப்பார். பல வாரம் பல பிறகு பல்லாயிரம் பல கோடி பிறவிகள் செய்து 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 அந்த உயிருக்கு சலிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பசுஞான விளக்கம் பெற்று அதுக்கப்புறம் பதிஞான விளக்கம் வரும். அதான் அங்க இங்க சொல்றார், சிவனைக்கான அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தி. சுவாமி தான் முதல்ல அறியணும், நமக்கு அறிவிப்பு செய்யணும். நம்ம அறிவித்த அந்த செய்தியை நாம் அறிந்து கொள்வதற்கு அவரும் கூட இருந்து அறிந்து கொள்ளணும். அந்த எந்த செய்தியை அறிவித்தாரோ அந்த செய்தியிலும் அவரா, அந்த செய்தியும் அவராக தான் இருக்கின்றார், அதனுடைய முகம் அவராக தான் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அற்புதமான பாடம். அப்ப இங்க ஒரு தடை ஏற்படுது, எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமானே அறிவிப்பார் என்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அறிவிக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே, அப்போ அவருடைய அறிவிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, நம்ம ஏன் ஏற்ற தாழ்வு விழுவு? சிலருக்கு சிவஞான சித்தியார் ரொம்ப எளிமையா புரிந்துருது, சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புரியுது, சிலர் பிறக்கும் போதே அம்மா சிவனடியார் தாய் தந்தையர் பெரிய சிவபக்தர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க வீட்டில் மகனாவோ மகளாவோ அந்த குழந்தைகள் பிறக்கும். பிறக்கும் போதே திருநீற்று சார்பு பஞ்சாட்சர சார்பு இருக்கும். சிலர் 60 வயதுல தான் பஞ்சாட்சரத்தை கேள்விப்படுவாங்க, சிலர் 20 வயதுலேயே சூபூஜை பெற்று இப்போ 30 வருடத்துக்கு மேலே சூபூஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க. எப்போ எப்படி இந்த அறிவிப்பு, இது எல்லாமே அறிவிப்பு தானே. நம்ம ஐந்தவத்தையில் நம்ம படப்புரிய ஒவ்வொரு அனுபவமும் இந்த சகல நிலையில் ஒன்று ஒன்று இறைவி நமக்கு அறிவிப்பது தான். அந்த பேர் இளவு இன்பமுடு பிணிமுப்பு சாக்காடு இன்னும் ஆறும், இந்த ஆறும் அந்தந்த காலங்களில் வரும் இறைவனால், இறைவன் திருவிழால் அது நிகழும். அப்போ இறைவன் தான் இதையெல்லாம் ஊற்றான் என்றால் ஏன் இவ்வளவு பேதம் அப்படிங்கும் பொழுது ஒரு கேள்வி வருது, என்னன்னா கண்மத்தால் அந்த பேதம் என்ன காரணத்தால அந்த அறிவிப்பதில் பேதம் இருக்கிறது என்றால் அவரவருடைய கண்ம பலனின் அடிப்படையில். சிலருக்கு தாய் ஒரு நல்ல சிவனடியார் குடும்பத்தில் பிறக்கணும்னு விதி இருக்கும், நான்மறை பெயிலும் நாட்டில் பிறக்கணும்னு விதி இருக்கும், சிலருக்கு ஆப்பிரிக்க நாட்டில் அடிப்படை நாகரிகமே என்னன்னு தெரியாத ஒரு சமூகத்தில் பிறக்கிற மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுடைய அந்த கண்ம வினையின் அடிப்படையில் அந்த பிறப்பு நிகழ்கிறது. அப்போ ஒரு கேள்வி, அப்போ இதுக்கு வந்து இறைவன் தேவையே இல்லையே, கண்மமே எல்லாத்தையுமே நிச்சயித்து விடுமே. உயிர் இருக்கு, உயிர் செய்த கண்மம் இருக்கு, அந்த உயிர் அதுக்கான கர்மபலனை அனுபவித்துக் கொள்ளப் போகிறது. இதுக்கு நீங்க இறைவன் ஒருத்தையே இங்க வந்தாக வேண்டியிருக்கு என்று ஒரு கேள்வி வருகிறது. இறைவனே அறிவிப்பானேல் இந்த அறிவு எவர்க்கும் ஒக்கும். நீங்க சொல்வது போல இறைவன் தான் அறிந்து அறிவித்து அறிவாய் அறிகின்றான் என்று சொன்னீங்களே, ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவிக்கணும். வாத்தியார் கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் எடுப்பார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள வாத்தியார்கள் எல்லாரும் தனித்தனியே யாருக்கும் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா 50 மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரு வகுப்புல ஒரே வாத்தியார் ஒரே மாதிரி தான் எடுக்கிறார். ஆனா ஆசிரியர் கற்பித்த அந்த கல்வியை பெறக்கூடிய நிலை, மாணவன் பெறக்கூடிய நிலையில மாணவன்ட்டு வித்தியாசம் ஏற்படுது. மாணவர்களுக்கு இடையில அவங்க அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறன், அவங்க அவங்களுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில முதல் நிலையில வரக்கூடிய இந்த மாணவன் ரொம்ப எளிதாக பிடித்துக் கொள்வான். ஃபெயில் ஆகக்கூடிய மாணவன் ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டப்படுவான், அவனுக்கு புரியாது. இது ஆசிரியர் குற்றமானா இல்லை, ஆசிரியருடைய அறிவிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா மாணவனுடைய அறிவு திறனுக்கு ஏத்த மாதிரி அது வித்தியாசப்படுகின்றது. அதுபோலதான் இங்க வந்து கண்மத்தால இறைவனே அறிவிப்பானே ஈண்ட அறிவு எவர்க்கும் ஒக்கும் குறைவு அதிகங்கள் தத்தம் கண்மமேல் கோமான் வேண்டா. அப்ப இறைவன் ஒருத்தர் தேவையில்லை, கோமான் தான் இறைவன். உயிர் இருக்கு, உயிர் செய்த கண்மம் இருக்கு, பலன் அப்படியே வந்துருமே என்பது சமணர் மீமாம்சகர் முதலிய சமயத்தாருடைய வாதம். அதற்கு அருள் சிவாச்சாரியர் பதில் கூறுகிறார், முறைதரு செயற்கு பாரும் முளரிகற்கு இரவியும் போல் அரைதரு தத்தம் கண்மத்து அளவினுக்கு அளிப்பன் ஆதி. இதையெல்லாம் செய்யறது துரோதான சக்தி. இங்க நம்ம சாமியை பத்தி சிந்தனை செய்தாலும் இதெல்லாம் செய்யறது யாரு? ஐந்துள்ளி செய்து துரோதான சக்தி தான். அந்த துரோதான சக்தியை பத்தி நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி அப்படின்னா, முறைதரு செயற்கு பாரும், ஒரு பயிர் செய்யக்கூடிய நிலம் இருக்கு, அந்த நிலத்துல பயிரை வந்து விளைவிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளனும் எருவு போடணும், பதப்படுத்தணும், களை எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உழவர் செய்கிறார். செய்ததுக்கு அப்புறம் அந்த விதையை போடுறார், பயிர் விளையுது. இப்போ இந்த காரியங்கள் மட்டுமே போதும், அந்த நிலம் தேவையில்லைன்னு சொன்னால் அது எப்படி பேதமையாக இருக்குமோ. அதுபோல முளரிகற்கு இரவியும் போல், குளத்தில் தாமரை இருக்கிறது, அந்த தாமரையோட விதை இருக்கு, அந்த விதையிலேருந்து அது அப்படியே கொஞ்சமாக துளிர் விட்டு வளர்கிறது, மொட்டு வச்சிருச்சு. அந்த மொட்டு சூரியனுடைய ஒளி வந்த உடனே தான் தாமரையாக மலர்கிறது. இப்போ சூரிய ஒளி தேவையில்லைன்னு சொல்லிட முடியுமா? எப்படி இந்த தாமரைக்கு சூரிய ஒளி தேவைப்படுமா? எப்படி ஒரு உழவன் பலகாலும் பணி செய்து பாதுகாத்து வந்து பயிர் செய்யக்கூடிய அந்த நிலத்துக்கு அந்த நிலம் ஆதாரமாக இருக்கிறதோ, அதுபோல கண்மத்தையுடைய உயிர்களுக்கு அந்த உயிர்கள் செய்த கண்மத்தை ஊட்டுவதற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படுவான், இறைவன்கவன் தேரை என்று நிறுவுகிறார். அரைதரு தத்தம் கண்மத்து அளவினுக்கு அளிப்பன் ஆதி. அவங்கவுங்க செய்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க செய்த கண்மத்துக்கு அடிப்படையில் பிறப்பு இறப்பு, இந்த ஆறு வகை பேரு இளவு இன்பமோடு பிணிமுப்பு சாக்கார். 1 கிலோ பாவம் செஞ்சவங்களுக்கு அந்த 1 கிலோ அனுபவம், 10 கிலோ பாவம் செஞ்சவங்களுக்கு 10 கிலோ அனுபவம், இதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது, சிவம் தான், சிவம் அறிவிக்க தான் ஆன்மா அறியுங்கிறது எப்படி சொல்றீங்க? இன்னொரு தடை, சிவம் அறிவித்தால் தான் ஆன்மா அறியுமா? அது எப்படி, அது ஏத்துக்க முடியலையே. நான் அறியிறேனே, இப்ப நீங்க சொன்னா நான் கேட்கிறேன், நானே அறிந்து கொள்கிறேனே, நீங்க என்ன சொல்றது, இது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே. எனக்குள்ளே இருந்து சிவபெருமான் இருந்து அறிந்து எனக்கு அறிவிக்கணுமா? அப்படிதான் எல்லாருக்கும் செஞ்சிட்டு இருக்கிறா, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியலையேன்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கான விளக்கம், அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலாகும். ஆன்மா அறிகிறது, ஏன்னா அது அறிவுடைய பொருள், அது அறியும். ஆனால் அது எப்படி அறிகிறது? ஒன்றை ஒன்றினால் அறிதலானும். ஒரு பொருளை இன்னொரு பொருளின் இன்னொரு கருவியின் துணை கொண்டுதான் அறியுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்மளால பார்க்க முடியாது, கேட்க முடியாது, உடம்புல உணர்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம எதை அறிவோம்? இப்ப இந்த கருவிகளை, இந்த உடலை சார்ந்து நம்ம வாழ்றோம். இது எதுவுமே அந்த கொடுக்கப்பட்ட இந்த கருவிகள் அதனுடைய பணியை செய்யலை அப்படின்னா நம்மளால உணர முடியுமா? ஏதாவது உணர முடியுமா? அப்ப இந்த உயிர் உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி வேண்டப்படுவது இன்றியமையாததாகிறது. கருவி ரொம்ப இன்றியமையாது. அப்ப ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும், அப்ப ஒரு பொருள் அறியணும் அப்படின்னா அந்த உயிருக்கு ஒரு கருவி தேவைப்படுது, அந்த கருவியின் வாயிலாக தான் அறிகிறது. இப்ப சிவஞான சித்தியாருங்க வகுப்பு கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓசைங்கிற அந்த தத்துவமும் தேவை, செவிங்கிற அந்த பொறி அந்த ஐம்புலனும் தேவை. மெய்வாய் கண்முக்கு செவியில செவி வேணும், தன்மாத்திரைகளில் ஓசை வேணும், இதுக்கெல்லாம் துணை செய்வதற்கு, இதை கேட்கணும்னு முடிவெடுக்கிறதுக்கு அந்த கரணங்கள் தேவை. இத்தனை இது எதுவுமே இல்லாமல் நம்ம உணர்ந்துட முடியுமா? அப்போ முடியாது. அப்போ உயிர் ஒரு பொருளை அறியணும் அப்படின்னா ஒரு கருவியால் தான் அறியும். அது ஒரு காரணம். அறிந்தவை மறத்தலானும் உயிரினுடைய தன்மை இது. உயிர் வந்து மறந்து அறியக்கூடியது. சென்ற வகுப்பில் சிந்தித்த ஒரு செய்தியை இந்த வகுப்பில் கேள்வியை கேட்கும்போது ஞாபகம் வரல. சென்ற வருடம் செய்த சிந்தனையில் ஒரு கேள்வி கேட்கும்போது ஞாபகம் வரல. கெட்ட மாதிரி தெரியுது, ஆனால் ஞாபகம் வரல. படித்ததே மறந்து போயிருது இல்லையா? அதுபோல அந்த அது வந்து உயிர் வந்து ஒரு பொருளை அறிந்து அது மறந்து விடும். ஏன்னா ஒன்றொன்றாக அறியும், ஒன்றை விட்டு தான் இன்னொன்று அறியும். உயிருடைய இயல்பு மறக்கக்கூடியது. மறந்து அறியக்கூடியதான் உயிருடைய இயல்பு. அறிந்தவை மறத்தலாலும் அறிவிக்க அறிதலாலும் உணர்த்ததான் உணரும், தானா அறியாது. ஒரு பொருளின் வாயிலாக இறைவன் உணர்த்த அந்த உயிர் உணரும், தானாக என்னைக்குமே அறியவே முடியாது. அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையாலும் நான் தான் அறிகிறேன் இந்த பொருளை அப்படிங்கிறதே இந்த உயிருக்கு தெரியாத நிலையில அறியாமையில் இருக்கிறது. அந்த உயிரோட அறிமையை அறியாமையை சொல்லும் போது மூணு எடுத்துக்காட்டு சொல்றாரு. மூணு விஷயம். முதல்ல இந்த உயிர் ஒரு பொருளை கருவியின் துணை கொண்டுதான் அறிகிறது. அறிந்த பொருளை அது மறந்து அறிகின்றது. தானாக அறிய மாட்டாது, பெரிதோ மற்றொருவன் அறிவிக்க இறைவன் அறிவிக்க தான் அறிகிறது. அறியக்கூடிய தன்னையும் அது அறிவதில்லை. நீ யோசிச்சு பாருங்க, இந்த சித்தாந்த சாஸ்திரம் இந்த வகுப்புலாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது நான் இதை நம்ம ஒரு ஆன்மா, நம்ம இந்த விஷயத்த இந்த அனுபவத்தை பெறுகிறோம், இது இன்ப துன்ப அனுபவத்தில் இருக்கிறோம், நமக்கு ஏதாவது என்ன வருமா? நாம யாருன்னு நமக்கே தெரியாத, நாம யாருன்னு நமக்கே தெரியாது. அதனால் அறிந்திடும் தன்னையும் அறியாமே ஆனும், தானே அறிந்திடும் அறிவன் என்றாமன். இவ்வளவு குறைபாடு உயிர்கிட்ட இருக்கிறதுனால யார் துணையும் இல்லாமல் அதுவே அறிந்துடும் நீங்க சொல்லுவது குற்றமுடையது. அது ஏத்தையாது. அது வந்து அறிவுடைமைக்கு பொருந்தாது. ஒரு கருவி இல்லாமல் அதால் அறிய முடியாது. ஒரு பொருளை அறிந்த பொருளை மறந்து விடுகிறது. இன்னொருத்தர் அறிவித்தால்தான் அது அறிகிறது. தான் அறிகிறேன் என்று தன்னையே அது அறியவில்லை. இவ்வளவு குறைபாடுடைய ஒரு உயிர் தானே அனைத்தையும் அறியும் என்பது ஏற்க முடியாதது. அறிவிக்க அறிவன் என்றே அறிவிக்கத்தான் அந்த உயிர் அறியும். ஒரு சரியான சித்தியா நான் சொல்ல நீங்களாம் கேட்குறீங்க. உயிரோட தன்மை அறிவிக்க அறிவது. அடுத்து இன்னும் இந்த அறிவிக்க ஆன்மா சிவம் அறிவிக்க ஆன்மா அறியும் என்ற அந்த செய்தியை மற்றும் ஒரு பாட்டால் விளக்குகிறார். இன்னொரு ஒருத்த பாடல், அற்புதமான பாடல். கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கர்மம் தன்னால் உருவினால் அளவால் நூலால் ஒருவரால் உணர்த்தலானும் அருவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலானும் ஒருவனே எல்லாம் தானும் உணர்த்துவன் அருளினாலே. இங்க திரோதான சக்தியுடைய இலக்கணத்தை சொல்ல வரும்போது திரோதான சக்தியே மறுக்கிறாங்க சில சமயத்தார்கள். அப்படி ஒரு சக்தி தேவையில்லை, அப்படி ஒரு சக்தியே இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வருது. அதுக்கான சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த பாடலை ஆசிரியர் பெருமானார் அருள் செய்கின்றார். இப்போ உயிர் ஒரு பொருள் அறியணும் அப்படின்னா அதற்கு வந்து 9 கருவிகள் தேவை, 9 விஷயம். முதல்ல கருவியால், இந்த இடத்துல கருவின்னு சொல்லும்போது ஆன்ம தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவங்கள் 24 கருவியால் அப்படின்னா. அடுத்து பொருளால் அப்படின்னா அந்த தத்துவங்களை சார்ந்திருக்கக்கூடிய தாத்துவியங்கள். 36 தத்துவம், 60 தாத்துவிகம். தத்துவங்கிறது புறக்கருவி, தாத்துவியங்கிறது அகக்கருவி. அந்த பொருளால் என்று சொல்லும்போது தாத்துவீகங்கள். அப்ப தத்துவங்கள் தாத்துவீகங்கள். காட்டால் என்று சொல்லும்போது அறிவு இச்சை செயல்களை விளக்கக்கூடிய கலை முதலிய தத்துவங்கள். இப்போ அறிவு வந்து வித்தை தத்துவம், இச்சை அராகம், கலை வந்து செயல். இந்த அறிவு இச்சை செயலுக்கு துணையாக இருக்கக்கூடிய வித்யா தத்துவங்கள் அந்த 3. காலத்தால் கண்மத்தை முந்தாது பிந்தாது வரையறுத்து செலுத்தும் கால தத்துவம். இந்த காலத்துல இந்த வினை அனுபவிக்கணும் என்று சொல்லக்கூடிய கால தத்துவம், அது கால தத்துவ துணை வேணும். கர்மம் தன்னால், இங்க வந்து கண்மத்தை வந்து கூடவோ குறையோ அனுபவித்து விடாம இந்த முறையில இன்னாரால இந்த வகையில இவருக்கு இந்த அனுபவம் வரணும் என்று சொல்லக்கூடிய இந்த நியதி தத்துவம். இந்த கருமம் என்பது நியதி தத்துவம். உருவினால் பரு உடம்பினாலும் சூக்கு உடம்பினாலும், அளவால் வெவ்வேறு வகை அனுமான பிரமாணங்களை கொண்டு அளவைகளை கொண்டும் நூலால் நூலால் என்று சொல்லும்போது நிருதி புராணங்கள் வேத சிவாகமங்கள் இதை நம்ம நான்கு வகை வாக்காகவும் சொல்லலாம். சுக்குமை பைசந்தி மத்திமை வைகரி இந்த நான்கு வகை வாக்காக நம்ம அதை கொண்டு கொள்ளலாம். நூலால் இதுவரை எட்டு வந்துட்டு இவ்வளவு அறிந்திருந்தாலும் இவ்வளவு எட்டு கருவிகள் இருந்தாலும் ஒருவரால் உணர்த்தலானும் இது மட்டும் இருந்தா பத்தாது. இந்த எட்டு கருவிகளும் இந்த உயிர் உயித்து அறியணும் அப்படின்னா அதுக்கு இன்னொருத்தருடைய துணை வேணும். அவர் இல்லாம அறிந்து கொள்ள முடியாது. ஒருவரால் உணர்த்தலானும் அருவனாய் அருவனாய்னா அந்த உயிர் உயிர் வந்து கேவல நிலையில அருவ பொருளாக இருந்தது. உண்மை தண்ணில் அறியாது நிற்றலானும் உண்மையாகவே கேவல நிலையில வந்து இந்த உயிர் எதுவுமே தெரியாம முழு அறியாமையில ஆணவத்தில் அடங்கி இருந்ததுனாலும் அப்ப அதுக்கு எந்த சிந்தனையுமே இல்லை. ஆன்மா அறிவன் சொல்ற இறைவன் அருள் இல்லாம இறைவனுடைய உதவி இல்லாம கேவல நிலையில இந்த ஆன்மாவால அறிய முடியலையே. முத முதல்ல காரண சரீரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கஞ்சுவ சரீரம் கொடுத்த பிறகுதானே இந்த ஆன்மாவுக்கு அறிவு இச்சை செயல்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் குணசரீரத்தை பொருந்திதானே அது பிறவியே எடுக்க ஆரம்பித்தது என்று கூறுகிறார். ஒருவனே எல்லாம் தானும் உணர்த்துவர் அருளினாலே. இறைவனுடைய திருவருளால் அவருடைய திருவருள் தான் உயிருக்கு அனைத்தையும் உணர்த்தும். அவர்தான் என்று உணர்த்த இறைவன் உணர்த்த உயிர் உணரும் என்று சொன்னார். இது அற்புதமான பாடல். இப்ப இவ்வளவு விஷயம் இல்லை அப்படின்னா நம்மளால இயங்க முடியாது. இறைவன் கொடுத்த இவ்வளவு இந்த தத்துவங்கள் இந்த தாத்துவியங்கள் இன்னும் ஏனைய வித்யா தத்துவங்களுடைய துணை கொண்டுதான் துணையையும் கொண்டு இறைவனுடைய திருவருட் சக்தியும் துணையாக கொண்டு திருவதானத்தையும் துணையாக கொண்டுதான் நாம ஒரு காரியத்தை செய்யறோம். அப்போ நாம தான் செய்தோம்னு சாதனை செய்யறது பேசுறது எவ்வளவு பெரிய மடமைன்னு பாருங்க. இப்ப பரமாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் திருநாகரசு பெருமான் திரு எம்பியூர் தாண்டத்தில் சொல்வார், பண்ணிய செந்தமிழ் அறியேன் கவியேன் மாட்டேன், எனக்கு எனக்கு தமிழ் மொழியே தெரியாதே என்பார் திருநாகரசர் எறும்பியூர் திருத்தாண்டகத்தில். சும்மா அவங்க வந்து ஒரு சபைய அவையடக்கத்துக்காக சொல்றாங்களா? இது சத்தியம் உண்மை. இந்த ஆன்ம நிலையிலே இருந்து சொல்ல இறைவனுடைய துணை இல்லாம அவர் கொடுத்த கருவிகளுடைய துணை இல்லாம இந்த ஆன்மா வந்து ஜீரோ பூஜ்ஜியம் எதற்கும் தகுதி இல்லாதது எதையும் செய்ய இயலாதது. அனை எந்த ஒரு பொருளை மூச்சு விடணும்னாலும் சரி ஒரு அடி எடுத்து வைக்கணும்னாலும் சரி அது இறைவனை சார்ந்தந்த ஆன்மா இருக்கிறது. என் சொந்த காலம் நான் நின்று சம்பாதிச்சது நான் என் சொந்த காலம் நிற்கிறேன்னு உலகில் மக்கள் பொதுவாக அதை அறியாம நம்ம ஒரு காலத்தில் பேசியிருக்கோம். அப்படியெல்லாம் பேசுறது இயல்பு. எப்போ எதுவரை உயிரோட தன்மையை உணராதவரை இறைவனோட பெருமையை உணராதவரை இப்போ நம்மளால இப்படி பேச முடியுமா? பேச முடியாது. அதனால அவருடைய திருவுருள் இல்லாம எதுவுமே நடக்காது, எதுவுமே நிகழாது என்பது இந்த பாட்டினுடைய கருத்து. இப்ப இந்த பாடல் நம்ம நிறுவிய கருத்து என்ன? இறைவன் உணர்த்த உயிர் உணரும். உணர்த்துவது திரோதான சக்தியாகி சிச்சக்தி. இப்ப உயிர் இப்ப உயிரை பத்தி சொல்ற உயிர் உணரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னு இந்த பாடலை சிந்திச்சோம்.